ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 5. யுத்த காலத்தில் அம்பு படுக்கையில் படுத்து தனது விருப்பப்படி உத்தராயண புண்ணிய காலத்தில் தனது உயிரை துறக்க எண்ணியிருந்த பீஷ்மர் தனது கண்ணெதிரில் அமர்ந்திருந்த பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி பலவாறு புகழ்ந்து தனது மனதை ஒருமுகப்படுத்தி தனது சரீரத்தை விட துவங்கி மேலும் கூறுகின்றார். யுத்தம் துவங்கிய அந்த நேரத்தில் சிநேகிதனான அர்ஜுனன் தனது தாயாதிகளே எதிரியாக நிற்பதைக் கண்டு மனம் மயங்கி நின்ற பொழுது இரு படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்தி தனது தாமரை கண்களினாலேயே சத்ரு சைன்யத்தின் ஆயுளை பறித்தவனான ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் எனக்கு பிரீத்தி உண்டாகட்டும் என்கின்றார். பந்துக்களை வதைப்பது தோஷம் என்னும் அர்ஜுனனுடைய குச்சித புத்தியைக் கண்டு ஆத்மஸ்வரூபத்தை அறிவிக்கின்றதான கீதையாகிய உபனிஷத்தை உபதேசித்து துர்புத்தியை போக்கிய பகவானின் சரணார விந்தங்களில் எனக்கு பிரீத்தி உண்டாகட்டும் என்கின்றார். மேலும் கூறுகின்றார் பீஷ்மர், நிரபராதியை கொல்லும் தன்மையுள்ள என்னுடைய பாணங்களால் அடியுண்டு கவசம் முறிந்து இரத்தத்தினால் உடல் முழுவதும் நிறைந்தவனாகி ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்கின்ற தன்னுடைய சத்தியத்தை, அதாவது ஆயுதம் போரில் எடுக்க மாட்டேன் என்று ஏற்கனவே சத்தியம் செய்திருந்த கிருஷ்ணன் தனது சத்தியத்தை துறந்து ஆயுதம் எடுக்கச் செய்கின்றேன் என்று என்னுடைய சத்தியத்தை மெய்ப்பிப்பதற்காக ரதத்தில் இருந்தவன் அதனின்றும் குதித்து சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டு யானையை வதைக்கப்பாயும் சிம்மம் போல பலாத்காரமாக என்னை வதைக்கும் பொருட்டு பூமி நடுங்கும்படி எவன் என்னை எதிர்த்து வந்தானோ அந்த முகுந்தனே ஸ்ரீ கிருஷ்ண பகவானே எனக்கு கதியாவானாக என்கின்றார். கண்கள் ஆயிரம் கொண்டு காணும்படியான மிகவும் அழகியவனாகிய பகவானிடத்தில் மரணம் அடைய முயற்சித்து கொண்டிருக்கும் எனக்கு பிரீத்தி உண்டாகட்டும் என்கின்றார். சூரியன் தான் ஒருவனே ஆனாலும் கண்ணுக்கு புலப்படுகின்ற ஜலம் முதலியவற்றில் வெவ்வேறாக தோன்றுவது போல இயற்கையில் பகவானானவர் தான் ஒருவனே ஆனாலும் பலவாறு தோன்றுகின்றவன் ஆகிய பரம புருஷனை அடைகின்றேன் என்றவாறு அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் இடத்தில் மனம் வாய் கண் ஆகியவற்றுடன் ஆத்மாவை சமர்ப்பணம் செய்து சரீரத்தை துறந்து புருஷனை பரம புருஷனை அடைந்தார். அங்கிருந்த அனைவரும் மௌனத்தை கடைபிடித்து புஷ்பங்களை சொரிந்தார்கள். யுதிஷ்டிரனே பீஷ்மருடைய சமஸ்காரம் முதலிய காரியங்களை செய்து ஒரு முகூர்த்த காலத்திற்கு துக்கமும் அனுஷ்டித்தான். பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணருடன் யுதிஷ்டிரன் ஹஸ்தினாபுரம் அடைந்து திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சமாதானம் செய்தான். தந்தையான திருதராஷ்டிரன் அனுமதியுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அப்படியே செய் என்கின்ற ஆக்ஞையுடன் ராஜ்யத்தை பெற்று தர்மம் தவறாமல் பரிபாலனம் செய்து வந்தான். யுதிஷ்டிரன் நாடாண்ட காலத்தில் மேகமானது காலம் தவறாமல் மழை பொழிந்ததையும் பூமியானவள் சத்தியம் தவறாத மக்கள் விரும்பியவற்றையெல்லாம் சுரந்ததையும் பசுக்கள் சந்தோஷித்து பாலை மிகுதியாகச் சுரந்ததையும் நதிகளும் சமுத்திரங்களும் பர்வதங்களும் விருட்சங்களும் செடிகளும் கொடிகளும் கூட அந்தந்த ருதுக்களுக்கு தகுந்தபடி படர்ந்து வளர்ந்து இருந்ததையும் எதிரிகளே இல்லாத யுதிஷ்டிரனின் ராஜ்யம் அனைத்து மங்களங்களும் நிறைந்து திகழ்வதையும் கண்டு ஆனந்தம் கொண்டார் கிருஷ்ண பகவான். இவற்றினால் மனம் நிறைந்த கிருஷ்ணன் அனைவரிடமும் விடை பெற்று துவாரகைக்கு திரும்புகின்றார். மிருதங்கம் சங்கம் பேரி வீணை பனவம் கோமுகம் துந்துரி ஆனகம் கெண்டை முதலிய வாத்தியங்கள் ஒரே காலத்தில் முழங்கின. ஸ்திரீகளோ கிருஷ்ணன் மேல் புஷ்ப மழைகளை பொழிந்தார்கள். முத்துச்சரங்களால் அலங்கரித்து இரத்தனங்கள் இழைத்த காம்பினை உடைய வெண்கொற்றக்கடையை பிடித்தவாறு நின்றான் அர்ஜுனன். உத்தவன் சாத்யகி ஆகிய இருவரும் சிறந்த அற்புதமான சாமரங்களை எல்லாம் வீசினார்கள். யுதிஷ்டிரனோ ஸ்ரீ கிருஷ்ணனை பாதுகாக்கும் என்று எண்ணி ரதகஜ துரக பதாதிகளை உடன் அனுப்புகின்றான். வெகு தூரம் தன்னை பிரிய மனமில்லாமல் தன்னுடனேயே பயணித்து வரும் யுதிஷ்டிரன் முதலானவர்களை சமாதானம் செய்து அஸ்தினாபுரத்திற்கு திருப்பி அனுப்புகின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். குருக்ஷேத்திரம் துவங்கி மருதன்மம் வரையிலான தேசங்களை தாண்டி பிரபுவாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் சவ்வீர ஆபீர தேசங்களுக்கு அப்பால் ஆனர்த்தம் என்னும் தேசத்திற்கு சென்றடைந்தார். ஆங்காங்கு எதிர்கொண்டு வந்து பூஜிக்கப்பெற்று துவாரகைக்கு அண்மையாய் இருந்த ஆனர்த்த தேசங்களுக்கு சென்று அடைந்த பொழுது சூரியன் மேற்கில் இறங்கி சமுத்திரத்தை அடைந்திருந்தான். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தனை காலம் தன்னை பிரிந்து வருந்துகின்ற அங்குள்ளவர்களின் வருத்தத்தை எல்லாம் தணிப்பவன் போலே சங்கங்களில் சிறந்த பாஞ்சு சின்னத்தை எடுத்து ஊதினான். துஷ்டர்களுக்கெல்லாம் பயங்கரமான அந்த பாஞ்சு சின்னத்தின் துணியை கேட்டு பிரஜைகள் எல்லோரும் பகவானுடைய காட்சியை காணும் பேராவல் கொண்டார்கள். ஜகத்தையே பிரகாசிக்கச் செய்யும் சூரியனுக்கு விளக்கை காட்டுவது போல பூஜைக்கு வேண்டிய திரவியங்களை எடுத்துக்கொண்டு பிரீத்தியால் தாமரை மலர் போன்று முகங்கள் மலர ஆனந்த மிகுதியால் வந்து கண்டு பணிந்தார்கள் கிருஷ்ணனை. மேலும் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை புகழ்ந்து இவ்வாறு கூறுகின்றார்கள். எங்களுக்கு அன்னையும் நண்பனும் பதியும் பிதாவும் நீயே. மேன்மைகளை விளக்கும் குருவும் மேலான தெய்வமும் நீயே. செந்தாமரை கண்ணனே, நீ உனது நண்பர்களை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் குரு தேசங்களுக்கும் மது தேசங்களுக்கும் சென்றாய். உம்மை காணாத நாங்கள் சூரியனை காணாத கண்கள் போல ஒவ்வொரு க்ஷண நேரத்தையும் கோடி வருஷங்கள் போல நினைத்திருந்தோம் என்றார்கள். அவர்களையெல்லாம் அனுகிரகித்த கண்ணன் தனது பட்டணத்திற்குள் பிரவேசிக்கின்றார். அந்த நகரமானது ஸ்ரீ கிருஷ்ணனோடு ஒத்த பலமுடைய போஜர், தசார்கர், குகுரர், அந்தகர், விஷ்ணிகள் ஆகிய இவர்களால் பாதுகாக்கப்பெற்று நாகங்களால் பாதுகாக்கப்பெற்ற போகவதி என்னும் நாகலோகம் போல திகழ்ந்தது. மேலும் எல்லா ருதுக்களும் அதாவது பருவநிலைகளும் ஒன்றாக ஒரே காலத்தில் தொடர்ந்து தோன்றியிருந்தமையாதலால் புஷ்பங்கள், காய்கள், பழங்கள் முதலியவைகள் நிறைந்து மந்தாரம், பாரிஜாத்தம் முதலிய செடிகளும் அதன் கீழே ஆசிரமங்களும் தாமரை குளங்களும் நாவல் மற்றும் மாமரங்களும் தோரணங்கள் கட்டப்பட்ட ராஜமார்க்கங்களும் சாதாரண வீதிகளும் யானை குதிரை கட்டும் இடங்களும் சுத்தமாகவும் வாசனை ஜனங்களால் தெளிக்கப்பெற்றும் பழம், புஷ்பம், தயிர், அக்ஷதை, கரும்பு, பூர்ண கும்பம், தீபம், தூபம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட துவாரகாபுரியில் பிரவேசித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணரை அனைவரும் கூடி வரவேற்றார்கள். இவ்வாறு மிகவும் பிரீத்தியுடைய பகவான் வருவதை கேட்டு வசுதேவரும் அக்ரூரரும் உக்ரசேனரும் பிரத்யும்னன் சாருதேஷ்ணன் ஜாம்பவதியின் புதல்வனாகிய ஜாம்பன் ஆகியோர் மிகுந்த சந்தோஷத்தினால் யானையை முன்னிட்டு கொண்டு ஸ்வஸ்தி வசனம் சொல்லுகின்ற பிராமணர்களோடும் சங்கவாத்தியம் மற்றும் பல முழக்கங்களோடும் ரதங்களில் ஏறிக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனை எதிர்கொண்டார்கள். அபிநயம் பிடிக்கும் நடர்களும் ஆட்டம் கற்பிக்கின்ற நர்த்தனர்களும் பாட்டு பாடுகின்ற கந்தர்வர்களும் புராணம் சொல்லுகின்ற ஸ்ரீகளும் வம்சாவளி படிக்கின்ற மாகதர்களும் மங்களங்களை சொல்லும் வந்திகளும் ஸ்துதி பாடகர்களும் உத்தம ஸ்லோகனாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அற்புத சரித்திரங்களை பாடலாயினார்கள். சற்குணங்கள் நிரம்பியவனான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விதிப்படி வணக்கத்துடன் நமஸ்கரிப்பது, அணைத்து கொள்வது, கைகளை பிடிப்பது, மந்தகாசம் செய்வது, காட்சி கொடுப்பது ஆகியவற்றால் அவரவர்களுக்கு தகுந்தபடி வசுதேவராதிகளுடன் கலந்து அனைத்து பந்துக்களுக்கும் பட்டணத்து ஜனங்களுக்கும் பிரத்யர்களுக்கும் சன்மானம் செய்தான். ஸ்ரீ மகாலட்சுமியை திருமார்பில் தாங்கியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழியில் வெண்கொற்ற கொடை பிடிக்கப்பட்டு வெண்சாமரங்கள் வீசவும் பொன் வண்ணமயமான வஸ்திரங்களை அணிந்து வனமாலையுடன் கூடி ஒரே காலத்தில் தோன்றுகின்ற சூரியன், சந்திரன், இந்திரன், தனுசு, மின்னல் ஆகியவற்றோடு கூடிய காலமேகம் போல பிரவேசித்தான். பின்னர் தேவகி வசுதேவர் வசிக்கும் மாளிகையில் நுழைந்து தேவகி, ரோகிணி முதலிய தாய்மார்களால் அணைக்கப்பெற்று சந்தோஷத்துடன் தலை வணங்கி நமஸ்கரித்தார். அதன் பின்னர் ஆனந்தமாக போகங்கள் நிறைந்து மேன்மையாய் திகழ்கின்ற தனது கிரகத்திற்கு சென்றார். நெடுநாள் தேசாந்தியும் சென்று மீண்டும் வீட்டிற்கு வந்த அன்பான மணாளனை தூரத்திலேயே கண்டு ருக்மணி முதலிய மனைவியர் முகத்தில் மகத்தான சந்தோஷம் பெருக கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிய வரவேற்றார்கள். மனுஷ்ய ரூபம் கொண்ட பகவானை தன்னை போல ஒரு மனித ரூபமாகவே நினைத்து ஆனந்திக்கும் தனது பக்தைகளான மனைவிகளுக்கும் அனுகிரகம் செய்தார் கிருஷ்ண பகவான். மூல பிரகிருதியில் வியாபித்திருந்தாலும் அந்த பிரகிருதியின் குணங்களாகிய சத்வ, ரஜசு, தமசு ஆகியவற்றால் ஜீவர்களிடத்தில் உள்ள அஜ்ஞானம், அஸ்மிதை, ராகம், துவேஷம் முதலிய குணங்களால் எப்போதும் தீண்டப்பெறாமல் பரிசுத்தமாக இருப்பவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சம்சாரிகள் இந்திரியங்களால் உண்டாகும் மதிமயக்கத்தினால் எப்படி சர்வேஸ்வரனை அறியும் திறன் இல்லாமல் இருப்பார்களோ அவ்வாறே அந்த மாதரசிகளும் தமது பர்த்தாவான ஸ்ரீ கிருஷ்ணனை ஸ்ரீகளின் கூட்டத்தை அனுசரிக்கும் ஸ்ரீலோலன் என்றே தனது அறிவின்மையால் நினைத்தார்கள். ஆகையால் அவன் செய்யும் நடனத்தை உண்மையென்றே நினைத்து பிரமித்தார்கள். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியை அடைந்த நிகழ்ச்சியை விரிவாக கூறிய சுத பௌராணிகர் பரீட்சித்த மகாராஜாவின் ஜனனம் இந்திரபிரஸ்தத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் கூற ஆரம்பிக்கின்றார். சௌனகரே, சகல சம்பத்துகளும் அஸ்வமேத ராஜசூயாதி யாகங்களும் கப்பம் கொடுக்கின்ற மக்களும் பட்ட மகிழ்ச்சிகளும் ஜெயசீலர்களான பீமசேனன் முதலிய உடன் தோன்றல்களும் சத்துருக்களின் உபதிரவம் சிறிதுமே இல்லாத பூமியும் சொர்க்கலோகம் வரையிலும் பரந்த புகழ் கொண்டிருந்தாலும் இத்தகைய சுகம் யாவையுமே யுதிஷ்டனுக்கு சுகமளிக்கவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலேயே அவரது மனம் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் அர்ஜுனனின் மருமகளான உத்தரையின் கர்ப்பத்தில் 10 மாதம் வளர்ந்திருந்த நிலையில் இருந்த சிசுவானது தம்மை அழிக்க வந்த அபாண்டவேயம் என்னும் பிரம்மசரஸ் அஸ்திரத்தை மிரட்சியுடன் எதிர்கொண்டிருந்த வேளையில் ஒரு புருஷனை கண்டானல்லவா? அங்குஷ்டத்தின் அளவுடைய அந்த புருஷன் சிறிதும் அழுக்கில்லாமல் சொன்னமயமான கிரீடம் அணிந்திருந்தான். அழகிய மேனியுடன் நீலமேகம் போல கருத்து மின்னல் போன்ற பீதாம்பரம் அணிந்தவன் திரண்டு உருண்டு அழகு நீண்டு முழந்தாள்கள் வரையில் தொங்குகின்ற 4 பாகுதண்டங்கள் அமைந்தவன் பொன் குண்டலங்களிலிருந்து செந்தாமரை மலர் போன்ற கண்கள் உடையவன் கையில் கதை பிடித்திருந்தவனை கண்டானல்லவா அந்த சிசு? இப்படிப்பட்ட பேரழகனாய் தன்னை சுற்றி நார்திசையிலும் சுழன்று வருபவனும் நெருப்பு துணுக்குகளை போல திகழ்கின்ற கதையினை தனது 4 பக்கங்களிலும் சுழற்றுபவனும் தாரகனும் ஆகிய ஒரு புருஷனை கண்டானல்லவா அந்த சிசு? அந்த உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த சிசு தனது கர்ப்பத்தினை அழிக்க வந்து தகித்த அஸ்திரத்தை அழித்தவனாகிய தன்னை காத்து அருகில் நிற்பவனுமாகிய இவன் யார் என்று ஆலோசனை செய்தான் அந்த கர்ப்பத்திலேயே. இதனை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு தன்னை பற்றி பரீட்சை செய்ததால் அவனுக்கு பரீட்சித்து என்று பெயர் சூட்டினார். அந்த குழந்தையானது சுக்கிரன் குரு முதலிய கிரகங்கள் கூடிய சுபதினத்தில் பாண்டுவின் வம்சத்தை வளரச் செய்வதற்காக மிகுந்த ஒளியுடன் பிரகாசமாக பிறந்தான். மன்னவர் தலைவனாகிய யுதிஷ்டிரர் ஸ்வர்ணம் பசு பூமி கிராமம் யானை குதிரை முதலிய அனைத்தையும் மேலும் பலவற்றையும் தகுந்தவர்களுக்கு தகுந்த காலம் அறிந்து தானம் செய்தான். பிராமணர்களுக்கு அன்னதானம் அளித்தான். அந்தணர்கள் கூடி இவன் விஷ்ணுவினால் காப்பாற்றப்பட்டவன் ஆதலால் விஷ்ணுராதன் என்று பெயர் கொண்டு உலகமெங்கும் பிரசித்தமாக இருப்பான் என்று வாழ்த்தினார்கள். அந்தணர்கள் பரீட்சித்துவின் எதிர்காலத்தை பற்றியும் எடுத்துரைக்கின்றார்கள். குந்தியின் குமரனே, இவன் வைவஸ்த மனுவின் புதல்வனாகிய இக்ஷ்வாகுவைப் போல நேர்மையுடனும் தசரதகுமாரனாகிய ஸ்ரீராமனைப் போல சத்தியசந்தனாகவும் சிபி சக்கரவர்த்தி போல எல்லையில்லாமல் தானம் செய்பவனாகவும் துஷ்யந்தனின் புதல்வனான பரதன் போல யாகம் செய்பவனாகவும் வில்லாளியில் சிறந்தவனாகி கார்த்தவீர அர்ஜுனன் போலவும் பாண்டவார்ஜுனன் ஆகிய இருவரையும் ஒத்தவனாக அக்னியைப் போல எதிரிகள் நெருங்க முடியாதவர்களாகவும் இருப்பான். சமுத்திரம் போல் ஆழ்ந்து கருத்துடையவனாக சிம்மம் போல் பராக்கிரமசாலியாக ஹிமாச்சலம் போல் பிராணிகளுக்கு அடைக்கலம் தருபவனாக பூமியைப் போல் பொறுமை உடையவனாக தாய் தந்தையர்களைப் போல காப்பாற்றுபவனாக இருப்பான் என்று கூறுகின்றார்கள். பிரம்மதேவன் போல ஞான தெளிவு உடையவனாக இருப்பான். ருத்ரதேவன் போல அருள் புரிபவனாக இருப்பான். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வாசஸ்தலம் அருளும் விஷ்ணுதேவனைப் போல தோஷங்கள் சிறிதும் கலக்காமல் சகல நற்குணங்களும் அமைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தொடர்ந்து இருப்பான் என்று கூறுகின்றார்கள். யயாதியைப் போல தர்மிஷ்டனாகவும் தைரியத்தில் பலி சக்கரவர்த்தி போலவும் கிருஷ்ணனிடத்தில் மிகுந்த பக்தி உடையவனாகவும் அளவில்லாத அஸ்வமேத யாகம் செய்பவனாகவும் ஞானத்தினாலும் வயதினாலும் முதிர்ந்த பெரியோர்களை வணங்குபவனாகவும் பூமியின் க்ஷேமத்திற்காக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் தர்ம மார்க்கத்தை மீறுவோர்களை தண்டித்து கலியை நிகிரகம் செய்வான் என்றும் புகழ்ந்து கூறுகின்றார்கள். இவ்வாறு கூறியவர்கள் அவனது முடிவினை பற்றியும் தெரிவிக்கின்றார்கள். பிராமணகுமாரனுடைய சாபத்தினால் தக்ஷகன் என்ற பாம்பினால் தனக்கு மரணம் நேரும் என அறிந்து தேகத்திலும் பந்துக்களிடத்திலும் பற்றற்றவனாகி இவன் ஸ்ரீ விஷ்ணுவின் ஸ்தானத்தை பெறுவான். பகவான் வியாச மகரிஷியின் புதல்வராகிய சுகமுனிவரிடத்தில் ஜீவாத்ம பரமாத்மஸ்வரூபத்தின் சுபாவங்களை எல்லாம் விசாரித்து கங்கை கரையினில் இந்த சரீரத்தை துறந்து எந்த விதத்திலும் பயமில்லாத பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஸ்தானத்தை சென்றடைவான் என்று எடுத்துரைத்தார்கள். இப்பேற்பட்ட உத்திரையின் புதல்வன் பரீட்சித்து உலகத்தில் நிலைத்த புகழ் பெறுவான். மேலும் அவனே ஸ்ரீ பாகவத புராணத்தை சிரவணம் செய்தால் முக்தி கிடக்கும் என்று மெய்ப்பிப்பான் என்று கூறி அருளினார்கள். தனது பேரனான பரீட்சித்துவின் அருளை அளப்பரிய குணங்களை கேட்டு ஆனந்தம் கொண்ட யுதிஷ்டிரன் அஸ்வமேதயாகம் செய்ய எண்ணி பீமன் முதலியோர் வடதிசை மன்னர்களை வென்று கொண்டு வந்த தனத்தினால் 3 அஸ்வமேதயாகங்கள் செய்து தனது யுத்தத்தினால் விளைந்த பாபங்களை போக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டான். பகவானும் மனம் முவந்து யாகங்களை ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகை திரும்பிய கதையையும் பார்த்தோமல்லவா? திரியோதனால் சபையில் அவரது பிறப்பு குறித்து அவமானப்படுத்தப்பட்ட விதுரர் பாரத போரில் கலந்து கொள்ளாமல் தேசாந்தரம் சென்றிருந்தார். இந்த விதுரர் திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு முதலியவர்களுக்கு சகோதரன் ஆவார். கௌரவர்கள் இறந்ததையும் பாண்டவர்கள் நாடாள்வதையும் அறிந்தார் விதுரர். இவர் போரில் கலந்து கொள்ளாமல் தேசாந்தரம் சென்றுவிட்டார். ஒரு புறம் துக்கமும் ஒரு புறம் ஆனந்தமும் மாறி மாறி எண்ணங்கள் தடுமாற ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தார் விதுரர். அவர் மைத்ரேய மகரிஷியிடம் ஆத்ம ஞான உபதேசம் பெற்றிருந்தார். பந்துவாகிய விதுரன் திரும்பி வந்ததை அறிந்த பாண்டவர்கள் அனைவரும் அவரை கண்டு வணங்கி உபசரித்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். எங்களையெல்லாம் எவ்வாறு மறந்து பூமண்டலத்தை சுற்றி வந்தீரோ? புண்ணிய தீர்த்தங்களில் நீர் சென்று நீராடியதால் அவை அனைத்தும் தூய்மை அடைந்திருக்கும். எல்லாம் அறிந்தவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தேவதையாக கொண்ட எத்துக்குல வம்சத்தினரை கண்டீரா? அனைவரும் நலமா என்று யுதிஷ்டிரன் விசாரிக்கின்றார். விதுரரோ அதற்குள் எத்துக்குலம் அழிந்ததையும் பூலோகத்தில் இருந்து கிருஷ்ணர் மறைந்ததையும் மறைத்துவிட்டு ஏனைய தமது அனுபவங்களை மட்டும் எடுத்து கூறுகின்றார். ஆம், ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் பூலோகத்தை விட்டு மறைந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குலமான யதுவம்சம் அழிந்தது என்ற அளவற்ற சோகத்தை தரக்கூடிய செய்தியை தனது வாயால் சொல்ல அவர் விருப்பப்படவில்லை. தன்னால் தெரிய வரட்டும் என்று விட்டுவிட்டார் விதுரன். மாண்டவிய மகரிஷியின் சாபத்தினால் சாக்ஷாத் யமதர்மனே விதுரராக பிறந்திருந்தார். அந்த 100 வருடங்களும் சூரியனே பாபங்கள் செய்பவர்களுக்கு யமனாக இருந்து அவருடைய பாபங்களுக்கு தகுந்தபடி தண்டனை செய்வித்து கொண்டிருந்தார். விதுரன் யமன் ஆகையால் தனது சகோதரரான திருதராஷ்டிரன் மேலும் காந்தாரி இவர்களின் காலம் முடிவடையப் போவதை அறிந்து கொண்டார். அவர்களிடம் சென்று, அண்ணா, இந்த பாண்டவர்கள் இறக்க வேண்டும் என்று பலவிதமான துரோகங்களை தங்களது பிள்ளைகளை செய்ய செய்தீர்கள். அதனை தாங்கள் தடுக்காமல் தர்மம் தவறியவராயினீர்கள். இப்பொழுது அவர்களது அரண்மனையிலேயே உணவு உண்டு தங்களது சரீரத்தை வளர்ப்பதால் என்ன புண்ணியம்? கிழிந்த நூலாடை போன்றது தங்களின் வாழ்வு. இனியும் இங்கிருந்து தேகம் காப்பதை விட யாருக்கும் சொல்லாமல் வடதிசை பயணம் செய்து தங்களது ஆத்மாவை பகவானிடத்தில் சேர்ப்பது குறித்து யோசியுங்கள் என்று கூறி அவ்வாறே சம்மதித்த திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரி ஆகியோருடன் தானும் இமயம் நோக்கி பயணிக்கின்றார். தமது யாகங்களை முடித்து கொண்டு தகப்பனார் திருதராஷ்டிரனையும் சிறிய தகப்பனார் விதுரரையும் காண வந்த யுதிஷ்டிரன் அங்கு யாரும் இல்லாமல் இருப்பது கண்டு திகைத்து அங்கிருந்த சஞ்சயனிடம் இது பற்றி கேட்க மிகவும் மனக்கலக்கத்துடன் சஞ்சயனும், என் அறிவுக்கு எட்டியவரை எங்கே சென்றிருப்பார்கள் என்று யோசிக்கவே இயலவில்லை என்று கூற, அந்த சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீ நாரத மகரிஷி. தர்மனான யுதிஷ்டிரன் மிகவும் மனம் கலங்கியவாறு நாரதரை வரவேற்று நடந்தவைகளை கூற, நாரதரும், கவலை கொள்ள வேண்டாம் தருமரே, அவர்கள் வடக்கு நோக்கி பயணத்தை துவங்கியிருக்கின்றார்கள். அந்த சர்வேஸ்வரரின் இச்சைப்படியே அவரது விளையாட்டின் கருவிகளான மனிதர்கள் சேருவதும் பிரிவதுமாகவே இந்த உலகம் இருக்கும். ஆகாயம், பூமி முதலிய பஞ்சபூதங்களால் அமையப்பெற்ற இந்த தேகமானது காலம், அதிர்ஷ்டம், சத்வாதி குணங்கள் ஆகியவற்றின் கட்டளைக்கு உட்பட்டே இருக்கும். இப்படிப்பட்ட தேகத்தை உடையவன் நீயும் அன்றோ? உன்னால் எப்படி அவர்களை ரட்சிக்க முடியும்? உனது தந்தைகள் தங்கள் காரியம் நிறைவேறும் மட்டும் உங்களை விட்டு பிரியவில்லை. நீங்களும் இங்கனமே புறப்பட்டு விட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு இங்கனம் சென்றுள்ளார்கள். பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் துஷ்டர்களை அழிப்பதற்காக மிருத்யஸ்வரூபனாகி இந்த பூமியில் அவதாரம் செய்தான். அவன் தேவதைகளுக்காக செய்ய வேண்டிய காரியம் பெரும்பாலும் முடிவுற்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் எவ்வளவு காலம் இருப்பாரோ அதுவரை இருந்துவிட்டு நீங்களும் புறப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் திருதராஷ்டிரன், காந்தாரி இருவரும் விதுரனோடு ஹிமாலயத்தின் தென்புறம் உள்ள சப்தஸ்ரோதஸ் என்னும் இடத்திற்கு சென்றுள்ளார்கள். எங்கும் புகழ்பெற்ற சொர்க்க நதியான கங்கை சப்த ரிஷிகளின் விருப்பத்திற்காக 7 விதமாக பிரிந்துள்ளமையால் அவ்விடத்தை சப்தஸ்ரோதஸ் என்று கூறுகின்றார்கள். அங்கு அவர்கள் 3 சந்திகளிலும் ஸ்நானம் செய்து அக்னிகளால் விதிப்படி ஹோமம் செய்து ஜலத்தையே ஆகாரமாக கொண்டு மனம் தெளிவு பெற்று தாரணை, தேசனை, உத்ரோஷனை அதாவது பெண்ணாசை, பொன்னாசை, பந்தபாசம் ஆகியவற்றை தொலைத்து சுகமாக இருப்பார்கள். ஆசனத்தை வென்று பிராணம், அபானம் முதலிய சுவாசவாயுக்கள் 5 ஜெயித்து இந்திரியங்கள் 6 அடக்கி பகவானுடைய உருவத்தை ஓயாமல் தியானிக்கையால் சத்தம், ரஜசு, தமசு ஆகிய முக்கணங்களால் விளையும் அழுக்குகள் எல்லாம் நீங்க பெறுவார்கள். ஆத்மாவினை பரபிரம்மாவிடம் அழுத்தி தொடுத்து ஆனந்தம் கொள்ளப் போகின்றார்கள். நீ அதற்கு விக்னமாக இருக்க வேண்டாம். திருதராஷ்டிரன் இன்றிலிருந்து 5 நாளில் சரீரம் யோக அக்னியால் பஸ்மமாக்க தனது கணவரின் சரீரம் பர்ணசாலையோடு தகிக்கப்படுகையில் காந்தாரி தானும் அந்த அக்னியில் புகுந்து பிராணனை விடப்போகின்றாள். விதுரா, திருதராஷ்டிரன் மோட்சம் அடைந்தமையால் சந்தோஷமும் அவனை பிரிந்தமையால் துக்கமும் கொண்டு புண்ணிய நதிகளில் பணிய விரும்பி புறப்பட்டு போவார் என்று கூறி யுதிஷ்டிரனிடம் இருந்து விடைபெறுகின்றார் நாரதர். நாமும் விடை பெற்று அடுத்த பகுதியில் காண்போம்.